இந்த மனித வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எத்தனையோ குணங்களை நாம் சுவாசிக்க நேருகின்றது. அந்த குணங்கள், அதனுடைய பண்புகள், அதனுடைய இயக்கங்கள், அதனுடைய செயல்கள், அது கலவையாக மாறும் பொழுது எப்படியெல்லாம் நம்மை இயக்குகிறது என்பதை, இந்த உணர்வின் இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள குருநாதர் இதில் எடுத்து காட்டுகின்றார். பால் மிகவும் சத்துள்ளதுதான். அதில் பாதாமோ மற்ற பொருள்களையோ சுவைமிக்க நிலைகளை போட்டாலும் அதுவும் சத்துதான். ஆனால் அதில் சிறிதளவு விஷம் பட்டுவிட்டால் பால் இருக்கக்கூடிய சத்தையும் நாம் போட்ட மற்ற பொருள்கள் இருக்கக்கூடிய சத்துகளையும் அது வீணாக்கி விடுகின்றது. இந்த விஷமே ஆக்கிரமிப்பாகி குடிப்போரை மயங்கச் செய்கின்றது அல்லது மரணம் அடையச் செய்கின்றது. ஆக இந்த விஷத்திற்கு ஆற்றல் அதிகம். ஒரு மிளகாய் காரமானது என்றாலும் அந்த காரத்தை துரித கதியிலே அதனுடைய வீரியத்தை காட்ட வேண்டுமென்றால் அந்த விஷம் தேவைப்படுகின்றது. அதில் எந்த அளவிற்கு அதில் விஷம் இருக்கின்றதோ அதற்கொப்பதான் அந்த கார அந்த உணர்ச்சியை, அந்த காரத்தின் இயக்கத்தை, வீரியத்தை அந்த மிளகாய் அது இயக்கி காட்டும். விஷம் குறைவாக இருந்தால் அந்த காரமும் குறைந்தே தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது சாந்தம் என்று சொல்லுகின்றோம், சாந்தமானவர்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த சாந்தமாக இருப்பவர்களுக்கு இந்த விஷம் குறைவாக இருக்கின்றது. ஆகையினால் அவருடைய இயக்கங்களும் அமைதி கொண்ட நிலையிலேயே இருக்கின்றது. ஆனால் ஒரு சில பேர் வேகம் கொண்டு, ஆத்திரம் கொண்டு, கோபமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய எண்ணமோ யாரை எப்படி தாக்கலாம், எப்படி அவர்களை நம்முடைய வலுவை காட்டி அவர்களை வலுவை குறைக்க செய்யலாம், எப்படி அவரை அடக்கி ஆளலாம் என்று இந்த வேகத் துடிப்புனே இருக்கும். ஆனால் இந்த வேகத் துடிப்பு கொண்டு கோபமாக அந்த சாந்தம் கொண்ட ஒரு மனிதனிடம் இந்த உணர்வுகளை அது வேகமாக வெளிப்படுத்தும் பொழுது அந்த சாந்தம் கொண்டோருக்கு அவர் பேசக்கூடிய நிலையோ அல்லது இது போன்று தாக்க வரக்கூடிய நிலைகளோ, அது தாக்கப்பட்டாலும் கூட அந்த சாந்தத்தால் இது விலகி நாம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வோம், அது செல்ல வேண்டும் என்ற உணர்வுகள் வர்றதுக்கு பதிலாக பயமே அதிகமாக தூண்டும். ஏன்னா இதெல்லாம் சந்தர்ப்ப வசத்தால் நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம், நாம் நுகரக்கூடிய உணர்வின் இயக்கங்களும் எப்படியெல்லாம் மாற்றம் அடைகின்றது என்றால் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உயர்ந்ததுதான். ஆனால் வெறும் பயத்தை மட்டும் எடுத்தால் நம்மை நடுநடுங்க செய்கின்றது. தப்பி ஓடுவதற்கு பதிலாக அதில் சிக்கும் நிலைகளும் வந்துவிடுகின்றது. இதே போன்றுதான் ஒரு மனிதன் நோயால் அவதிப்படுகின்றார், தொல்லைப்படுகின்றார், துயரப்படுகின்றார், வேதனைப்படுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அவரை மீட்க வேண்டும், அவரை காக்க வேண்டும், அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாம் எண்ணி எடுத்து அதற்குண்டான வழிமுறைகளை செய்யலாம். ஆனாலும் பாச உணர்வு கொண்டு அல்லது அவருடைய உணர்வு நுகர்ந்த பின் நாமும் பாசத்தாலோ இரக்காலோ இரக்கத்தாலோ பரிவாலோ அவரை உற்று நோக்கி பாவம் இவருக்கு இப்படி வந்துவிட்டதே என்று அதை நுகரப்படும் பொழுது அவருடைய வேதனை, அவருடைய துன்பம், அவருடைய துயரம் நம்மையும் சோர்வடை செய்து, நம்மையும் சங்கடமடை செய்து, நம்மையும் நோயாக மாற்றுகின்றது. இதெல்லாம் உணர்வின் இயக்கங்கள் என்று குரு தெளிவாக நமக்கு உணர்த்தி இப்படித்தான் நமக்குள் மகாபாரத போராக நான் எண்ணில் அடங்காத சரீரங்களிலே ஒவ்வொன்றிலும் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற எடுத்துக்கொண்ட இந்த வீரிய உணர்வுகளை ஒன்றை ஒன்று விழுங்கி, ஒன்றுக்கு இரையாகி, ஒன்றை கொன்று, ஒன்றை தின்று, இப்படித்தான் நாம் பல விஷத்தன்மைகளை ஒடுக்கக்கூடிய நிலைகளாக வளர்ச்சி பெற்று இன்று மனிதனாக விஷத்தையெல்லாம் கழிக்கக்கூடிய உறுப்புகளாக நாம் பெற்று இன்று மனிதனாக வந்துள்ளோம். நாம் நல்ல உணவுகளை, சத்துள்ளவைகளை நாம் உணவாக உட்கொள்கின்றோம். அது ஆகாரமாக எடுத்தாலும் கூட நாம் வெளிப்படுத்தக்கூடிய கழிவோ அது மிகவும் நாற்றமாக இருக்கின்றது. ஆனால் நல்ல உணவின் சத்தையெல்லாம் உடலாக மாற்றிக்கொள்கின்றோம். ஆனால் மிருகங்களுக்கோ விஷத்தையெல்லாம் தன் உடலாக மாற்றி ஆற்றல் மிகுந்ததாக மாற்றிக்கொள்கின்றது, நல்லதை கழிவாக மாற்றுகின்றது. உதாரணமாக ஒரு பால் ஒரு குடத்தில் இருக்கின்றது. அதில் ஒரு துளி விஷம் பட்டுவிட்டால் அந்த குடத்தில் உள்ள பால் அனைத்துமே விஷமாக மாறுகின்றது. ஆனால் அதிலே 1000 குடம் நல்ல பாலை சேர்த்தம் என்றால் அந்த விஷத்தினுடைய இயக்கங்கள் குறைந்து அந்த விஷமே அதற்குள் வீரிய சத்தாக அந்த பாலை மிகவும் சத்துள்ளதாக மாற்றுகின்றது. இதுபோன்றுதான் நாம் பரிணாம வளர்ச்சியில் நாம் கண் தோன்றிய பின் இந்த கண் நம்முடனே வளர்ந்து ஒவ்வொரு சரீரத்திலையும் தன்னை காத்து கொள்ள வேண்டும், தான் தப்பிக்க வேண்டும் என்ற இந்த உணர்வு உறுதுணையாக அமைந்து இந்த கண்களே நம்மை நல்லது கெட்டது என்ற அடிப்படையிலே நமக்குள் வீரிய உணர்வுகளை தோற்றுவித்து அதன் அடிப்படையிலே நாம் வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றோம். இதை வியாசகர் காட்டப்பட போகும்போது கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின்புதான் குருச்சேத்திரப்போ என்று காட்டுகின்றார். ஆக இந்த கண்கள் மற்றொன்றை நாம் சந்தர்ப்பவசத்தால் அது நுகரப்பட போகும்போது இன்ன வழியிலே நாம் செல்ல வேண்டும், இன்ன வழியிலே ஆபத்து இருக்கிறது, இன்ன வழியிலே தான் நமக்கு வேண்டியது இருக்கிறது என்றெல்லாம் வழிகாட்டி இந்த உணவின் நாதங்களை உயிரிலே எழுப்பி அதற்கொப்பதான் நம் உயிர் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லுகின்றமே அந்த சேத்திரமதான் உயிர் என்றால் குருச்சேத்திரத்திலே இது போராகி அதற்கொப்ப நமக்குள் திசை திருப்பி இந்த பக்கம் செல்ல வேண்டும், இந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று இந்த கண் வழி நடத்துகின்றது. ஆனால் புறநிலைகளுக்கு இதை எப்படி செயல்படுத்துகின்றமோ இதே போல இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை இருள் சூழும் உணர்வுகளை சிந்தனையற்ற நிலைகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இதே சங்கநாதத்தை நாம் எழுப்ப வேண்டும். ஈஸ்வரா என்று நம்முடைய நினைவுகள் புருவ மத்திக்கு சென்று அந்த மெய்ஞானிகளுடைய அருள் சக்தி பெற வேண்டும், மகரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும், மகரிஷியின் அருள் சக்தி என் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இந்த சங்கநாதத்தை இதே கண்ணின் நினைவு உயிரோடு ஒன்றை செய்து விண்ணிலை செலுத்தி அந்த அருள் சக்தியில் நாம் பெற வேண்டும் என்று இங்கே இந்த நாதத்தை எழுப்பினால் இந்த உணர்ச்சிகள் நமக்குள் வீரியமாக என்ன கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின்புதான் குருச்சேத்திரப் போர். ஆக இதை குருச்சேத்திரப் போராக அருள்ஞானிகள் உணர்வை நாம் இங்கே படைத்து இங்கே உருவாக்கி இந்த உடலுக்குள் அனுப்பப்படும் பொழுது பெரிதொரு தீமையின் விளைவுகள் நமக்குள் உருவாகாத வண்ணம் தடுப்பதற்கு அன்று வியாசகர் இதை நமக்கு குருச்சேத்திரப் போர் என்று காட்டியுள்ளார். அது எத்தகைய தீமைகள் வந்தாலும் புறநிலையில் கண் எப்படி இது நல்லது கெட்டது என்று காட்டுகின்றது, இதே வழிப்படி இதே கண்ணின் புலநிறிவு உயிரோடு ஒன்றி மகரிஷி ஞானியில் உணர்வு உயிர்வழி சுவாசித்த நம் உடலுக்குள் பெருக்கினோம் என்றால் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையிலிருந்து நாம் நம்மை அறியாத உள்புகும் தீமையிலிருந்து நாம் விடுபட்டு அந்த நன்மையின் பலனை நன்மையின் சக்தியை நாம் பெற முடியும் என்றால் சகஜ வாழ்க்கையில் நாம் இதுபோன்று மாற்றி அமைக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்றவில்லை என்றால் நுகர்ந்த உணர்வே இந்த கண் நம்மை அதற்குண்டான சங்கநாதமாக மாற்றி ஒருவன் நம்மை நாம் தொழில் செய்கின்றோம் அவனுக்கு அது பிடிக்கவில்லை அதனால் அவன் நமக்கு எத்தனை வகைகளை தொல்லை கொடுக்க வேண்டும், இடைஞ்சல் செய்ய வேண்டும், நம் வியாபாரத்தை கெடுக்க வேண்டும், நமக்கு நஷ்டம் ஏற்படுத்த வேண்டும் என்ற இதே உணர்வுடனே அவன் தொடர்ந்து நமக்கு இடைஞ்சல் செய்கின்றான். நாம் உற்று பார்க்கின்றோம் அவன் இப்படி செய்கின்றான் என்று இந்த உணர்வையை நுகரப்பட போகும்போது இங்கே சங்கநாதமாகி அவன் உணர்வுகளே இங்கு சிருஷ்டியாகி அதான் அவனுக்குள் அது விளைந்திருக்கின்றது. ஓம் நமச்சிவாய. ஆனால் நாம் நுகரப்படும் போது நமக்குள் அதே உணர்வின் இயக்கமாக இயக்கப்பட்டு அவன் எப்படி நமக்கு தொல்லை கொடுத்தானோ, அவன் எப்படி நமக்கு இடைஞ்சல் செய்தானோ, அவன் எப்படி நம் வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்று செய்தானோ இதே உணர்ச்சிகள் இங்கே ஓட்டமாகி நமக்குள்ளும் அவனுக்கு தொல்லைப்படுத்தும், அவனுடைய தொழிலை கெடுக்கும், அவனுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய எண்ணங்கள் உதயமாகி அதன் வழியே நாம் அவனுக்கு தொல்லை செய்யக்கூடியவனாக மாறுகின்றோம். அதாவது ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். ஆக நாம் அவனுடைய உணர்வுகளை உற்று பார்த்தோம், இந்த கண்கள் அதை நுகர்ந்து கவரச் செய்து உயிரிலே மோதி சங்கநாதம் அடைந்த பின் அவன் இடைஞ்சல் செய்கின்றான் என்ற உணர்ச்சிகளை ஒட்டி நமதாக சிவமாக மாறிய பின் அதே உணர்வு நமக்குள் விளைந்து சிவாய நம்ம இங்கிருந்து அதே உணர்வுகள் கிளம்பி அவனுக்கு எப்படி தொல்லை கொடுக்க வேண்டும், அவனுக்கு எப்படி இடைஞ்சல் செய்ய வேண்டும், நம்மை எப்படி அவன் செயல்படுத்தினானோ அதே நிலைகளுக்கு அவனை செயல்படுத்த வேண்டும் என்ற சிவாய நமவும் என்று இயக்குகின்றது. எல்லாம் உணர்வின் இயக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே காவியங்களிலே சாஸ்திரங்களில் காட்டப்பட்ட பேருண்மைகளை குரு தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். விநாயகர் தத்துவத்தில் எடுத்துக்கொண்டால் இதை மூசிக வாகனா ஆக சுவாசித்த உணர்வை நமக்குள் வாகனமாக அமைந்து அவன் எப்படி நம்மை கெடுக்க வேண்டும் தொல்லை செய்ய வேண்டும் என்று விரும்பினானோ அதே உணர்வுகளை நாம் சுவாசிக்கப்பட போகும்போது அதுவே வாகனமாக அமைந்து அவனை தொல்லை கொடுக்கக்கூடிய சக்தியாக நம்மை இயக்குகின்றது. இதையே சிவபுராணத்தில் காட்டப்பட போகும்போது இந்த உடலை சிவமாக காட்டுகின்றார்கள். ஆனால் சந்தர்ப்பவசத்தால் இப்படிப்பட்ட ஆத்திரமடைய செய்யும், கோபப்பட செய்யும், இதுபோன்ற துடிப்பு நிலைகள் வேகமாக வரும், இதுபோன்ற அலைகளை நாம் நுகர்ந்து விட்டோம் என்றால், இங்கே நுகர்ந்த பின் இங்கே சிவன் ருத்ர தாண்டவம் ஆடுகிறான் என்று அவனுடைய உணர்வுகள் நமக்குள் புகுந்து நம்மை எரியாது, இந்த உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே அது பதட்டமாகி அதிலே எதிர்மறையாகி துடி துடிக்கும் மழையாகும் பொழுது நமக்குள் வீரியமான உணர்வுகள் இயக்கப்பட்டு அந்த வேக துடிப்புகள் நம்மை இந்த உடலை அசைக்கச் செய்து அதற்கு தகுந்த மாதிரியே நம்மை பேசவும் இயக்கவும் செயல்படுத்தக்கூடிய நிலையிலாக வருகின்றது. ஆனால் இந்த வேகங்கள் கூட 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 நமக்குள் கடைசியிலே வேதனைப்படும் நிலைகளே வந்து நோயாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகின்றது. ஆனால் இயற்கை நிலைகள் பார்த்தோம் என்றால், நாம் ஒரு கனியை உதாரணமாக மாம்பழத்தை நாம் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அந்த கடைக்கு செல்லப்படப்போம் அதை நுகர்ந்து பார்க்கின்றோம், அந்த மனம் அது சுவையாக இனிமையாக மாம்பழம் அது வாசனை வந்தால் அந்த கனியை வாங்குகின்றோம். ஆனால் நுகர்ந்து பார்க்கும் பொழுது அதில் சில வித்தியாசமான மனங்கள் வந்தால் அது வேண்டாம் என்று ஒதுக்கி செல்கின்றோம். பின் எங்கே நல்ல நிலைகள் இருக்கின்றதோ அதை நுகர்ந்து அதன் வழியே நாம் வாங்க வேண்டும் என்று விரும்பி அந்த கனியை வாங்குகின்றோம். ஒரு மிளகாயினுடைய காரத்தை நாம் நுகர்கிறோம் என்றால் ஆ என்று அலறச் செய்கின்றது. அதே போன்று ஒரு வேப்ப மரத்தினுடைய அந்த பழத்தையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய இலைகளையோ நாம் அந்த மனங்களை சுவாசித்தோம் என்றால் ஓய் என்று இந்த ஒளிகள் வருகின்றது. இப்படி அதனதன் மனங்கள் அதனதன் உணர்வின் இயக்கங்களாக உணர்ச்சிகளாக வந்தாலும் கூட, இது உயிரினங்கள் மனிதனும் சரி மற்ற நிலைகளும் சரி இதை கவர்ந்து கொண்ட நிலைகளுக்கொப்ப அதற்குள் உறைந்து நிறமும் குணமும் அதனுடைய செயலாக்கங்களும் அதனுடைய ஒளிகளும் எழுப்பக்கூடிய நிலைகளாக இயற்கையின் நீதிகளாக இப்படி இதன் வழிதான் நாம் இயங்குகின்றோம், இயக்கப்படுகின்றோம். நுகர்ந்த உணவே இப்படி இயக்க சக்தியாக நம்மை செயல்படுத்துகிறது. இப்படி நுகரும் ஆற்றல் வளர்ந்து மனிதனுக்குள் வளர்ந்து இதுபோன்று நாம் புறநிலைகளுக்கு செய்தாலும் கூட, சகஜ நிலைகள் நாம் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வேதனைப்படுவனுடைய உணர்வையோ நோய்வாய்ப்பட்டவனுடைய உணர்வையோ பாசத்தால் பண்பால் அறிவால் எப்படி அந்த தாவர இனங்களுடைய மனங்களை நுகரும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி ஒளி, அதற்கு தகுந்த மாதிரி சப்தம், அதற்கு தகுந்த மாதிரி இயக்கங்கள், அதற்கு தகுந்த மாதிரி உடல் அங்கங்கள் அது இசையின் அசைகின்றதோ, இது போன்றுதான் இங்கே நோயாளியுடைய உணர்வுகளை நுகர்ந்த பின் நம்மை அறியாதே நாமும் சங்கடப்படுகின்றோம், பலவீனம் அடைகின்றோம், சோர்வடைகின்றோம். இந்த உணர்வின் இயக்கங்களாக மாறி அவருடைய உணர்வு போலே நாம் இயங்கப்பட்டு இது இந்த உயிரிலே நாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட நல்ல குணங்களுக்கும் இப்பொழுது நாம் சுவாசிக்கூடிய அந்த வேதனைப்படும் உணர்வுகளுக்கும் அங்கே குருச்சேத்திர போராக மாறி நம்மையும் தொல்லைப்படுத்தும் நிலைகளுக்கு அல்லது நாமும் துன்பப்படும் நிலைகளுக்கு அல்லது நாமும் வேதனைப்படும் நிலைகளுக்கு இந்த உணர்வின் இயக்கங்கள் இயக்கி விடுகின்றது என்பதைத்தான் வியாசகர் அவர் மகாபாரத போர் என்று, ஆக உயிரில் பட்டு அது குருச்சேத்திர போராக மாறினாலும் அதிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டு இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கு இது மோதப்பட போகும்போது மகாபாரத போராக மாறி அதன் வழிதான் இந்த வாழ்க்கையும் நம்முடைய செயல்களும் நாம் வழிபடும், அதாவது வழிபட்டு என்றால் நாம் அதன் வழிதான் தொடர்ந்து செயல்படக்கூடிய அந்த தொடராக நமக்குள் அமைந்து விடுகின்றது. ஆக இவ்வாறு இது குருச்சேத்திர போராக மாறி மகாபாரத போராக இவ்வாறு நடக்கும் இதுபோன்ற நிலைகளை நாம் மாற்ற அந்த அருள் ஞானிகள் உணர்வை மகர்ஷிகளின் உணர்வை துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாம் இங்கே உயிரிலே அதுதான் உச்சியில் இருக்கக்கூடிய நம் உயிரை ஈஸ்வரா என்று நம் உயிரை நினைவு கொண்டு வந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உயிரிலே அந்த அருள் ஞானிகள் உணர்வை இணைத்து இதை குருச்சேத்திர போராக மாற்றி அந்த மகரிஷிகளும் ஞானிகளும் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த இருள் சூழச் செய்யும் உணர்வுகளை, வேதனைப்படச் செய்யும் உணர்வுகளை, நஞ்சு கொண்ட உணர்வுகளை அவர்கள் எப்படி முறியடித்தார்களோ அதை எப்படி மாற்றி அமைத்து அவர்களுக்குள் தெளிந்த நிலையாக மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக உயிரோடு ஒன்றி என்றும் அழியாத நிலையில் கொண்டு இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த சக்திகளை, அந்த அலஞானியுடைய சக்திகளை நாம் இங்கே குருச்சேத்திர போராக உயிரிலே இந்த உணர்வுகளை நாம் இயக்கச் செய்து இதன் வழி உடலுக்குள் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் உடல் முழுவதும் அந்த மகரிஷி நல்சக்தியை நாம் இணைக்கச் செய்யப்படும் பொழுது அந்த அலஞானியின் உடல் இங்கே இந்த உடலிலே சிருஷ்டியாகி நாம் இதற்கு முன் நம்மை அறியாது முதலில் சொன்ன மாதிரி வேதனைப்பட்டது, கோபப்பட்டது, ஆத்திரப்பட்டது, மற்றவர்களுடைய சண்டையிட்டது, இப்படி பகைமை ஊட்டக்கூடிய எத்தனை நிலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமப்படுத்தி அந்த மகாபாரத போர் என்ற நிலைகளை அது சமப்படுத்தும் நிலையாக அருள் உணர்வுகளை நமக்குள் விளைய வைத்து இந்த உயிரோடு ஒன்றி அவள் எப்படி உணர்வு அனைத்தையும் ஒன்றச் செய்து உயிரோடு அது ஏகாந்தமாக அவள் யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது, யாருடைய உடலுக்குள்ளும் புகுந்துடாது, அவள் யாருடைய நிலைகளும் அந்த உணர்வுகள் தங்களை ஈர்த்து கொள்ளாது, அவள் தன்னிச்சையாகவே அந்த விண்ணினுடைய ஆற்றலை அவள் எப்படி பெற்று அதனால வின் சென்றார்களோ அதே போன்று நாமும் இந்த கண்ணின் நினைவு கொண்டு உயிருடன் தொடர் கொண்டு மதுரை சூழ்நிலை நமக்குள் வலிமை மிக்கதாக மாற்றி நாம் அந்த அழியா ஒளி செய்தியிடம் பெறக்கூடிய அந்த தகுதி இந்த அடிப்படையில் நாம் இந்த உணர்வின் இயக்கங்கள் என்பதை இந்த குணங்களுடைய இயக்கங்கள் நாம் தெரிந்து கொண்டால் இந்த இயக்கங்களை இதை நாம் சமப்படுத்தி அந்த மகரிஷிகள் ஞானிகள் உணர்வில் நாம் இதை நுகரும் ஆற்றலாக மாற்றி அதன் வழி நாம் மின் செல்ல முடியும். அதனால இந்த மெய்ப்பொருளை காணும் திறன் பெற முடியும் என்று ஒரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக்குகின்றனர்.
பாலுக்குள் சத்து இருந்தால் விஷத்தின் தன்மை பட்டத்தின் பாலின் சத்து செயலிழப்பது போல நாம் சர்வசக்தியும் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்குள் இருந்தாலும் இந்த விஷத்தின் தன்மை நமக்குள் கலந்த பின் நாம் நல்ல உணர்வுகளை சிந்திக்கும் செயலை இழக்க செய்கின்றது. இப்ப சாதாரணமாக மிளகாய்க்கு காரம் ஜாஸ்தி, அப்ப அந்த காரமான உணர்வுகள் இருக்கும் விதை விஷங்கள் அதிகமாகும் போது அந்த காரத்தின் நிலைகள் அதிகமாகும். அப்ப அந்த வீரியத்தின் தன்மை அது அதனுடைய தனக்கு வலுகூட்டை இது உதவுகின்றது. அதற்கு விஷம் அதிகமா தேவை. அந்த விஷத்தின் ஆற்றல் வரும்போதுதான் காரத்தின் நிலை அதிகமாக வளர்கின்றது. ஆனால் அதே சமயம் சாந்தமான இயல்பான நிலைகளுக்கு விஷத்தின் தன்மை குறைவு. இருந்தாலும் இந்த மனத்தின் தன்மை மகிழ செய்கின்றது. ஆனால் கோபம் உள்ளவங்களுக்கு அந்த ஞானம் வரும்போது கோபத்தின் அடிப்படையிலேயே ஒருவனை உதைப்பது எப்படி, ஒருவனை வீழ்த்துவது எப்படி என்ற இந்த உணர்வுடைய நிலைகள் வலுகுன்றி செயல்படும். ஆனால் சாந்தத்தின் நிலைகள் கொண்டவர்களுக்கு அவருடைய எண்ண அலைகள் காரமான உணர்வுகள் தாக்குண்டால் இருவனை நான் பார்க்கிறேன் என்று சொல்லும் போது இந்த சாந்த உணர்வுகள் சிந்திக்கும் செயலிழந்து தான் தப்பிப்பதற்கு பதில் பயத்தின் நிலைகள் கொண்டது செயல்படும். ஆக இவ்வாறு இந்த உணர்வின் இயக்கங்கள் ஒவ்வொன்றிலும் இவர்கள் செயல்படுவதை இதைத்தான் குருச்சேத்திர போர் என்று மகா சரஸ்வதியும் மகா நிலைகள் கொண்டாலும் நமக்குள் நினைவின் நிலைகளை இந்த உடல் இருந்து வரப்படும் போது நாம் எதிர்பாராது நமக்குள் பதிந்த நிலைகளை நாம் நல்லதை எண்ணி பார்த்தாலும் ஒரு வேதனை கொண்டு இருப்பவனுடைய நிலைகளை பார்த்த உடனே அந்த வேதனையில் அவன் இருக்கும் போது இந்த பாசமான நிலைகள் அங்கே எண்ணும் போது அந்த வேதனையான உணர்வுகள் சேர்த்து இந்த நல்ல குணங்களை செயலாக்க கூட முடியாத நிலைகள் கொண்டு நம் உடலிலே அதை நோயாக மாறி நாம் சிந்தனை குலைந்து இதை போல நாம் ஆளாக நேருகின்றது. இதை போலதான் இந்த வாழ்க்கையிலே நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரவிலும் மகாபாரத போர் இந்த பூமியிலே விளைந்த அனைத்து சக்தியும் இதை போல ஒன்றுடன் ஒன்று மோதி ஒன்றை ஒன்று விழுங்கி இந்த விஷத்தின் தன்மைகள் விஷத்தை அது ஒன்றுக்குள் ஒன்று இணைத்து ஆனால் விஷத்தை எல்லாம் கழிவாக்கி கழிவின் நிலைகள் பெற்ற மனிதன் நாம். இன்று நாம் வாசனையான பொருள்களையும் நல்ல மனமான பொருள்களையும் நாம் உட்கொண்டால் நமது மலமோ நாத்தமாகின்றது. ஆனால் நாத்தமான பொருள்களை இந்த மாடு ஆடு இது புசித்தாலும் அதனுடைய மலம் நாறுவதில்லை. அதற்குள் இருக்கக்கூடிய விஷத்தை அது தனது உடலாக மாற்றிக் கொள்கின்றது. இவ்வாறு நாம் பல கோடி சரீரங்களை நாம் எடுத்து இந்த மனிதனான நாம் ஒரு புடம் பாலுக்குள் ஒரு துளி விஷம் பட்டால் அது குடித்தால் மனிதனை மாய்த்து விடுகின்றது. ஆனால் அந்த ஒரு துளி விஷம் பெற்ற ஒரு குடம் பாலுடன் பல பல ஆயிரம் குடம் பால்களை அதனுடன் ஊற்றப்படும் போது விஷத்தின் தன்மையை சிரித்து விடுகின்றது. இதே போலதான் மிருகத்தின் நிலைகளிலிருந்து மனிதனாக வர்றவரையிலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வின் தன்மையை ஒவ்வொரு நொடியிலும் தனக்குள் எடுத்துக்கொண்ட நிலைகள் எடுத்து எடுத்து படிப்படியாக விஷங்கள் நீங்கி அந்த விஷத்தை நீக்கக்கூடிய அந்த உணர்வின் சத்தாகும் போது மனிதனாக நாம் பிறக்கப்படும் போது விஷத்தை அப்புறப்படுத்திவிட்டு நல்லதை பெறும் ஆற்றல் மிக்க சக்தியாக நம் உடலின் ஆக்கச்சக்தியான நிலைகள் இது உருவருகின்றது. இவ்வாறு வந்த நாம் உடல்ல நாம் சாப்பிடும் ஆகாரங்கள் அது மலமாக வெளிப்படுகின்றது. ஆனால் நல்லது அனைத்தும் நம் உடலாக வருகின்றது. நல்லதை உருவாக்கும் மனமாக நாம் வரும்போது நாம் சுவாசித்த உணர்வு உயிரிலே பட்ட பின் அந்த நல்ல உணர்வை செயல்படுத்தி கெட்டதை நீக்கி நல்லதை செயல்படும் இந்த உணர்வின் எண்ணலைகள் மனிதனுக்குள் அது பெற்றிருக்கின்றது. ஆனால் அந்த பெற்ற நிலையை நாம் காப்பதற்குத்தான் இந்த கண்ணன் இது நல்லது இது கெட்டது இந்த நிலைகளை உணர்த்தினான். நாம் இந்த கண் அதான் புழுவிலிருந்து மனிதனாக வர்றதிலும் கூடவே கண்ணும் தொடர்ந்து வருகின்றது. ஒவ்வொரு மிருகத்தினுடைய நிலைகளும் அதனதன் எடுத்துக்கொண்ட குணங்களுக்கு ஒப்ப அது எண்ணி பார்த்து எதிர்நிலையான உணர்வுகளை அது சுவாசித்து அதன் வழி அதற்குள் போர்களாக்கி பய உணர்வுகள் தோண்டி இந்த உணர்வின் சக்தி அதற்குள் விளைந்து அந்த உணர்வின் தன்மை கொண்ட அணுவின் இயக்க சக்தியான நிலைகள் அது வளர்ந்து அது வளர்ந்து கொண்ட நிலைகளுக்கொப்பதான் நாம் இப்ப மனிதனாக பெற்றிருக்கிறோம் என்ற இந்த நிலை வரும்போது இங்கே கண்ணன் மனிதனுக்கு உபதேசிப்பது, இப்ப இந்த வேதனையான நிலையில் பட்ட இந்த மனிதன் நாம் சுவாசித்து உயிரிலே பட்ட உடனே அந்த வேதனையின் உணர்வை அது இயக்கி அது உமிழ்நீராக சேர்த்து நம் ஆகரத்துடன் கலக்கிறதுக்கு முன் அப்ப ஈஸ்வரா என்று சங்கநாதம் அந்த இவனிடம் கேட்டு அவன் துன்பப்படுகிறான் என்ற வேதனை கூட்டது நாம் சூரடிச்சு அப்போதுதான் இந்த சங்கநாதத்தை உயிருடன் எண்ணி ஈஸ்வரா என்று ஏங்கி பேருண்மை காட்டிய மீஞ்ஞானிகள் அவர்கள் உணர்த்தி உடல் என்று வெளிப்பட்ட அந்த உணர்வு உண்டு. அந்த உணர்வின் சக்தி நமக்குள் உண்டு. அந்த சக்தியை தட்டி எழுப்பும் நிலையை அந்த ஈஸ்வரா என்று சங்கநாதத்தை எழுப்பி அந்த மகர்ஷியின் அல்சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி இது நாம் சுவாசிக்கும் போது இங்கு குருக்ஷேத்திர பொருள் என்ன செய்கின்றோம், அவர் வேதனையான உணர்வை எனக்குள் வராத தடுத்து நிறுத்திவிட்டு அந்த மகர்ஷியின் அருள்சக்தி எனக்குள் விழுங்கி இந்த உணர்வின் கண் அலைகளை பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மையை அங்கே எப்படி வேதனை உருவாக்கிச்சு அந்த உடலிலே அந்த வேதனையை கழிப்பதற்கு மகர்ஷிகளின் அருள்சக்தி அவன் பெற்று அங்க இருக்கக்கூடிய வேதனையான விஷயங்கள் நீங்கி அவன் உடலிலே எண்ணங்கள் மகிழ்ச்சியான நிலைகள் தோற்றுவிக்க வேண்டும் என்ற இந்த உணர்வின் வேகத்தை உந்தச் செய்து அங்க உருவாக்க செய்வதுதான் அந்த அதாந்து குருச்சேத்திர போர் என்பது. ஆக எனக்குள் தீயது நுருகா வருகா நெழுங்காத நிலையும் எனக்குள் விளை வைத்த நிலையும் பெரிதோர் துன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வின் நிலையை நீக்க செய்வது. இதே போல இந்த வினியாதியின் தன்மை இதே போல எதிரிகள் நம்மை அடிக்கடி தாக்கும் உணர்கொண்டு நம்மளுக்கு தொல்லைகள் கொடுக்கின்றனர், வாழவே முடியவில்லை, எனக்கு இம்சிக்கின்றார்கள் என்று எண்ணம் வந்தாலும் இதே போன்றுதான் யார் எவர் எத்தகைய உணர்கொண்டு என்னை தாக்க வேண்டும் என்று எண்ணினாலும் இந்த உணர்வின் அலைகள் நான் சுவாசிக்கும் போது என் நினைவலைகளே வருகின்றது. அப்ப நான் நல்லதை எண்ணி நான் நினைத்த உடனே ஒருவன் என்னை தாக்க வேண்டும் என்று எண்ணத்துடன் கொடூர சொல்கள் சொல்லியிருந்தால் அங்கே நினைவுகள் பட்டவுடனே அவர்கள் பேசிய உணர்வுகள் எனக்குள் பதிவாயிருக்கின்றது. அதை நினைவுபடுத்த உடனே அந்த உணர்வின் தன்மை அங்கே அவரை எழுப்பிய எண்ணத்தை பூராமே கவர்ந்து கொண்டு எனக்குள் ஆத்திரத்தை உருவாக்கி அவன் செயல் எதை அழிக்க வேண்டும் என்று எண்ணானோ அவன் செய்த செயலவே என்னையும் செயல் வைக்கின்றது. அவன் என்னை உதைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான், என்னை துன்பப்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்துகின்றான், என் தொழிலை முடக்க வேண்டும் என்று பலரிடம் கூறுகின்றான். அந்த உணர்வை நான் சுவாசிக்கும் போது அதே உணர்வை ஏற்று அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும், அவனுக்கு இம்சை கொடுக்க வேண்டும், அவன் தொழிலை முடக்க வேண்டும் என்று அவன் உணர்வே இங்கே எனக்குள் வேலை செய்கின்றது. ஓம் அவன் செய்த அந்த உணர்கள் அங்கு பிரணமாகின்றது. என்னை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கு உருவரும் போது அந்த குணம் அங்கே ஜீவன் பெறுகின்றது. அதான் ஓம் நமச்சிவாய. அவன் கெடுதலான உணர்வின் சக்தி அவன் உடலுக்குள் ஐக்கியமாகி அது சிவமாகின்றது. ஆனால் அவன் எடுத்துக்கொண்ட நினைவை மீண்டும் செயல்படுத்தும் போது என்னை நொறுக்க வேண்டும் என்றோ எனக்கு தொழிலை முழக்க வேண்டும் என்றோ அவன் எண்ணி என்னை பேசுகின்றான். அவன் பேசிய உணர்வு என் கண்புலன் பட்டவுடனே என் சார்ந்த உணர்வுகள் கொண்டு பார்க்கும் போதும் அவன் செய்த நிலைகள் என்னை ஆக்கிரமித்துக் கொள்கின்றது. ஆனால் அந்த உணர்வின் தன்னை நான் சுவாசிப்பேன் உயிரியப்பட்டவுடனே அந்த உணர்வின் இயக்கமாக கிடந்திருந்து உயிர் ஒன்னை நான் பெயர்க்கின்றேன் என்று எண்ணுகின்றேன். அப்ப அங்கே ஓம் நமச்சிவாய அவர் உடலை ஓம் நமச்சிவாய ஆகின்றது. சிவாய நமவும் அங்கிருந்து தோன்றும் வெறியின் உணர்வுகள் அந்த உணர்ச்சி கொண்டு அந்த உடலை அங்கு இழுத்து வருகின்றது. இதுக்குத்தான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். ஆனால் விநாயகர் தத்துவத்திலே மூசிக வாகனம் எதை நினைக்கின்றானோ அதை சுவாசிக்கும் போது நான் எதை நினைக்கின்றனோ அதை நான் சுவாசிக்க நேருகின்றது. இந்த சுவாசித்த உணர்வோ அங்கே போய் அந்த குணமே அந்த உடலை இழுக்கின்றது. நாம் ஓம் நமச்சிவாய சேர்த்துக்கொண்ட சிவத்துக்குள் அந்த சக்தியின் செயலாக அது இயக்குகின்றது. அதுதான் சிவபுராணத்தில் காட்டப்படும் போது அதாவது கோபமான உணர்களை அது எடுக்கப்படும் போது ருத்ர தாண்டவம் அதாவது வேதனை கலந்த கோபத்தை உருவாக்கப்படும் போது சிவன் ருத்ர தாண்டவம் ஆடுகிறான் என்று நாம் சுவாசிக்கும் இந்த உணர்வுகள் அவன் செய்யும் செயலின் தன்மையை என்னை கெடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான். அந்த உணர்வின் தன்மை நான் சுவாசிக்கும் போது என் உயிரான நிலையில் ஈசனிடம் பட்டவுடனே அந்த எரிச்சலான வேதனை வருகின்றது. அந்த வேதனையான அலைகள் என் உடலுக்குள் சென்றவுடனே எனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அனைத்தும் அலர்கின்றது. ஆக மூசிக வாகனா நான் அந்த குணம் எடுத்தவுடனே இந்த உடலை இந்த குணம்தான் அழைத்து செல்கின்றது. அவன் எதை என்னை அழிக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த எண்ணமே எனக்குள் தோன்றி அவன் செய்த நிலை என்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான். நான் அறவே என்னவே அழிக்க வேண்டும் என்று என்னை அந்த உணர்வு செயல்படுத்துகின்றது. இப்ப நாம் மாம்பழத்தை தேடி போகின்றோம் என்று நினைவைத்த பின் அந்த மாம்பழத்தின் ருசியை தேடிய பின் அது நுகர்ந்து பார்த்து வாசனை சரியில்லை என்றால் அதை விட்டு விட்டு நல்ல கனியை தேடி செல்கின்றோம். ஆக நுகரும் சக்தி கொண்டு அது பார்த்த உடனே இந்த கனியின் நிலைகள் காட்டுவது போல இந்த உணர்வின் சக்தியை நமக்குள் இதை காட்டி இந்த ஓம் நமச்சிவாய சிவாய நமோ இதற்குத்தான் கீதையிலே சொன்னது, நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். இப்ப நான் மாம்பழத்தை நினைத்து அது பெற வேண்டும் என்று நினைவு கொள்ளும் போது மாம்பழம் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து செல்கின்றது. அப்ப அந்த குணத்தை நான் சுவாசிக்கும் போது இந்த உடலை மூசிக வாகன இந்த உடலை அதை அழைத்து சென்று அந்த கனியை பெறச் செய்கின்றது. இதை போலதான் அவன் உதைக்க வேண்டும் என்ற இந்த உணர்வின் சக்தி எனக்குள் வந்து அந்த உணர்வின் சக்தியை என்னை இயக்கி அந்த உடலை அந்த வேக துடிப்புடன் அந்த சரீரத்தை அழைத்து வந்து என்னை தாக்க வைக்கின்றது. அவன் எண்ணிய உணர்கள் அவனை தாக்க சொல்லுகின்றது என் உணர்வும். ஆக இதுவெல்லாம் சந்தர்ப்பத்தாலே எடுத்துக்கொண்ட நிலை. எந்த குணத்தின் தன்மை நாம் எடுக்கின்றோமோ அந்த உணர்வு கொப்ப கண்ணின் பார்வையும் அதை தப்பிப்பிக்க அந்த உணர்வின் நிலைகளை அது பாதுகாக்கும் உணர்வாக அது செயல்படும். ஆக இதுவேதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். மூசிக வாகனா, எதை நீ சுவாசிக்கின்றாயோ அந்த உடலை அழைத்து செல்ல வேண்டும். ஓம் நமச்சிவாயா என்பது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் நமதாக சிவமாக அந்த சக்தி மாறுகின்றது. எந்த குணத்தின் தன்மை ஆடு செய்கின்றதோ அந்த குணத்திற்கு இந்த உடலின் அமைப்புகள் ஆட்டங்கள் செயல்கள் அனைத்தும் இருக்கும் என்ற இந்த நிலையை உண்மை காட்டுவதற்குத்தான் அந்த மெய்ஞானிகள் இதை காட்டுகின்றனர். இதான் மகாபாரத போர் என்பது உலகில் விளைந்த அந்த உணர்வுகள் தான். ஒவ்வொரு மரம் செடியும் அது விளைவித்த அந்த குணத்தை கொண்டு மிளகாயை சாப்பிட்டால் ஆ என்று அலர்கின்றோம், வேப்பம்பழ சிலையை சாப்பிட்டால் கசப்பாகின்றது உமட்டலாகின்றது. இதை போல தாவர இனச்சத்துகள் ஒன்று சேர்த்து அந்த மனத்தின் தன்மை கொண்டு உணர்வுகளை இயக்கி அதன்படி அதன் வழி அந்த குணத்திற்கு ஒப்ப அந்த இலைகள் அமைவது போல இது அறநிலை சத்துகள் உயிரணுக்கள் உட்கொண்டு அந்த உணர்வுக்கொப்ப நிறமும் மனமும் குணமும் இயல்பும் இயக்கமும் இதெல்லாம் வருகின்றது. இவ்வாறு வந்த அந்த நிலையைத்தான் அந்த இன்னைக்கு கீதையை அந்த வியாசக பகவான் இவை அனைத்து உணர்வையும் நாம் எதை நினைக்கின்றோமோ இது கண் வழிகொண்டு உணர்வின் நிலைகள் கொண்டு அதற்கொப்ப பார்த்து செயல்படும் தன்மை வருகின்றது. இதைத்தானே ஒருவன் கோபமான நிலை ஒருத்தன் வேதனையான நிலைகள் அவதிப்படுகிறான் என்று பார்த்த உடனே நாம் நல்ல மனம் கொண்டு இருந்தால் அங்கே உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களில் உதவி செய்கின்றோம். ஆனால் உதவி செய்தாலும் அவன் வேதனையான உணர்வுகள் நான் நுகர்ந்து அந்த வேதனை நுகர்ந்த பின் தான் நான் அங்கே உதவி செய்கின்றேன். இதுவும் அந்த உயிரிலே படும்போது குருச்சேத்திரப்போர் அந்த உணர்வுகளை பட்டுதான் அந்த உதவி செய்கின்றேன். ஆனால் குருச்சேத்திரப்போரிலே நான் மகிழ்ச்சி நிலைகள் வரப்போகும்போது அதை வென்றால் நான் மகிழ்வாக இருக்கிறான். அவன் வேதனைப்படும் நிலைகள் இருந்தால் அந்த வேதனை நிலைகளே வேதனைத்தான் என்னை வருகின்றது. ஒருத்தனுக்கு ஒருத்தனும் அந்த பலவீனமான நிலைகள் வரப்போகும்போதும் அந்த விஷம் பட்ட உடனே பாம்பு சிறிதுதான் ஆனால் விஷம் பட்டவுடனே பெரும் யானையா இருந்தாலும் விழுந்து விடுகின்றது. இதே போல அந்த விஷத்தின் ஆற்றல் நமது குணம் எவ்வளவா இருந்தாலும் வீழ்த்தி விடுகின்றது. இதையெல்லாம் உணர்த்துவதற்கு அன்று மெய்ஞானிகள் காட்டிய இந்த குருச்சேத்திரப்போ நம் உயிரின் இயக்கத்தை ஓம் ஈஸ்வரா என்று எண்ணி இதையெல்லாம் விஷத்தின் ஆற்றலை அனைத்தும் முறியடித்து இன்று சப்தரிஷி மண்டலங்களாக ஒளியாக இருக்கும் அந்த உணர்வின் சக்தியை அந்த ஓம் ஈஸ்வரா என்று எண்ணி அந்த மகர்ஷிகளின் அரிசக்தி என் உடல் முழுவதும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த எண்ணத்தை இந்த குருச்சேத்திரப்போர் எண்ணி தனக்குள் எடுத்துவிட்டு இனி உனக்கு சீக்கிரலே இனி மகர்ஷி நல்லா நீ நல்லா இருப்பாய் என்று எண்ண வேண்டும்.
குருநாதர் இந்த உபதேசத்திலேயும் உணர்வின் இயக்கங்களை பற்றி இன்னும் சில விரிவாக்கங்களை கொடுக்கின்றார்கள். ஆறாவது நிலை ஏழாவது நிலையாக ஒளியாக மாற்றி இந்த விண்ணிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சப்த ரிஷிகள் அவர்கள் எப்படி நஞ்சை ஒளியாக மாற்றினார்களோ தீமையை அவர்கள் செயலற்றதாக எப்படி மாற்றினார்கள் தன் உயிராத்மாவை எப்படி ஒளியாக மாற்றினார்கள் என்பதையும் விளக்க உரையாக கொடுத்து கோளாக இருப்பது நட்சத்திரமாகி சூரியனாக அவர் எப்படி ஒளியின் தன்மை பெறுகின்றது இதுபோன்று நாம் பரிணாம வளர்ச்சியில் அந்த நிலையை அடைவதற்கு இதை விளக்கம் கொடுக்கின்றார்கள். நாம் சந்தர்ப்போசத்தில் பார்க்கின்றோம் நமக்கு ஒருவன் தீங்கு செய்கின்றான் அவன் தீங்கு செய்கின்றான் என்ற இந்த உணர்வை எடுத்துவிட்டால் நாமும் அதே உணர்வு இயக்கப்பட்டு அவனுக்கு தீங்கு செய்யும் நிலைகளுக்கு அழைத்து சென்று விடுகிறேன். ஆக இதை மாற்ற அடுத்த கணமே ஈஸ்வரா, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும் என்றது. இந்த அருள் உணவின் தன்மை நமக்குள் பெருக்கி அவனுடைய உணர்வு நமக்குள் இயற்கை சக்தியாக மாற்றாத வண்ணம் நாம் இதை மாற்றிக்கொண்டால் இது நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது மாறுகின்றது. அவனுடைய தீமையான உணர்வுகள் நம்மை இயக்குவதில்லை, நமக்குள் சிருஷ்டியும் ஆவதில்லை. ஆனால் இன்று சகஜ வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் ஒருவன் செய்யக்கூடிய நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இது போன்ற உணர்ச்சிகள் வந்தால் நம் பதிலுக்கு அவனுக்கு ஏதாவது இடைஞ்சல் செய்ய வேண்டுமென்றோ, அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டுமென்றோ, அவனை தாக்க வேண்டுமென்றோ, அந்த உடலை அழித்திடும் மலைகளுக்கு நாம் எதை எதெல்லாம் செயல்படுத்த வேண்டும் முயற்சிக்கின்றோமோ அதைத்தான் செயல்படுத்துகின்றோம். நாம் நினைக்கின்றோம் அவனுக்கு தொல்லை கொடுத்து விட்டோம், அவனுடைய உடலை நாம் அந்த உடலிலே பல துன்பங்களை கொடுத்தோம், அவன் அப்பொழுதுதான் உணர்வான் என்று அந்த உடலை அந்த உடலுக்கு எத்தனையோ துன்பங்களை நாம் கொடுக்கலாம். ஆனால் உடலுக்குத்தான் துன்பம் கொடுக்க முடியும். நாம் எந்த துன்பத்தை எந்த துயரத்தை எந்த வேதனை அவனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி இந்த உணர்வின் செயலாக மூச்சலைகளை வெளிப்படுத்தினோமோ அந்த உணர்வின் இயக்கங்கள் அங்கே சென்ற பின் அதே உணர்வு தான் நமக்கு மீண்டும் எதிர்பதலாக வரும். ஆக அவனை அழித்திட வேண்டும் என்று, அவனை தாக்க வேண்டும் என்ற, அவனை கெடுக்க வேண்டும் என்ற, அவனுடைய செயல்படுத்தக்கூடிய தொழிலோ மற்ற நிலையில கெடுக்க வேண்டும் என்று எந்த அளவிற்கு நாம் இதை முயற்சி செய்து அந்த அடிப்படையில் நாம் எடுக்கக்கூடிய உணர்வு அனைத்துமே அங்கே பாய்ந்தாலும் அதே உணர்வு நமக்குள் வளைந்து நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அது செயலற்றதாக மாற்றி நம்மையும் அவன் வழிக்கு அழைத்து சென்று நாம் நல்லதை காக்க முடியாதபடிதான் இது இயக்க சக்தியாக மாறுகின்றது. ஏனென்றால் இதைத்தான் உணவின் இயக்கங்கள் என்று குரு கீதையிலே தெளிவாக சொல்லப்பட்டது போன்று நீ எதை எண்ணுகின்றாயே அதுவாகின்றாய். அவன் தொல்லை குடிக்கிறான், அவன் தொல்லை குடிக்கிறான் என்ற இந்த உணர்வை நமக்குள் இயக்க சக்தியாக மாறும்பொழுது நாம் தொல்லை கொடுக்கக்கூடியவர்களாக மாறி நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை காக்க முடியாதபடி இது அமைகின்றது என்பதைத்தான் இதிலே உணர்வின் இயக்கங்கள் என்று தெளிவாக்குகின்றார் நமது குருநாதர். என்றால் இதெல்லாம் எப்படி இயங்குகிறது என்றால் இந்த கண்ணால் நாம் உற்று பார்த்து அதன் மூலம் கவரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் தான் நம்மை இது இயக்குகிறது என்பதை வியாசகர் குருச்சேத்திர போர் என்று தெளிவாக காட்டினார். ஆனால் மகரிஷிகளோ ஞானிகளோ அவர்களும் நமக்கு எப்படி இந்த கண் புலனறிவு வழிகாட்டுகின்றதோ இதே அடிப்படையில் தான் அவர்களும் நுகர்கின்றார்கள். ஆனால் தங்களுடைய புலனறிவுகளை விண்ணிலே செலுத்தி இருந்து விடுபடக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வுகளை அவர்கள் நுகரப்படும் பொழுதுதான் அந்த ஆற்றல்கள் அவர்களுக்குள் பெறுகின்றது. இதைத்தான் அவர்கள் பின்னாட்களில் வெளிப்படுத்தப் போகும்போது கண்டறிந்த உண்மைகளை ராமாயணம் என்றும் மகாபாரதம் என்றும் சிவபுராணம் என்றும் கந்த புராணம் என்றும் இங்கே வானையுடைய தத்துவங்கள் இந்த பூமிக்குள் வந்து உயிரியலாக அதை வளர்ச்சி பெற்று இயங்கக்கூடிய நிலைகளும் இந்த வளர்ச்சி அடைந்த நிலையில் கொண்டு நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியுள்ளார்கள். ஏன்னா நாம் பல கோடி தாவரண சத்துக்களை நுகர்ந்து ஒவ்வொன்றிலும் அது வடித்து வடித்து அந்த நஞ்சை கழிக்கக்கூடிய நிலைகளாக வளர்ச்சி பெற்றுதான் ஆறாவது அறிவாக வளர்ந்தது. இந்த ஆறாவது அறிவின் தன்மையை நாம் அந்த அருள் ஞானிகளுடைய உணர்வுகளையும் விண்ணுடைய ஆற்றல் நமக்குள் பெருக்கி அதை வெளிச்சமாக மாற்றும் பொழுது எப்படி ஒரு கோல் அது ஆரம்ப நிலையில் அதற்கு சுயேட்சையாக வெளிச்சமில்லை என்றாலும் அது தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்துகள் அனைத்தும் தன்னுடைய சுழற்சி வேகத்தால் நடு மையத்தில் வெப்பமாகி அந்த வெப்பம் அதிகமாக அதிகமாக அந்த கல் மண் பாறைகள் இதை அனைத்தையும் குழம்பாக மாற்றி அதுவே இன்னும் வீரியத்தன்மை அடைந்து 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 உலோகத்தன்மைகளாக உருவாகி அந்த உலோகத்தன்மைகளும் அதுவும் குழம்பாக மாறி ஆவியாக மாறி அந்த அமிலமே எப்படி ஒரு நீரை நாம் கொதிக்க வைத்தால் அதன் ஆவியின் தன்மை வருகின்றதோ இதுவே உலோகங்களாக மாறி அந்த உலோகங்கள் அனைத்தும் அது கொதிநிலையாக அது வெளிப்பட்டால் எப்படி அது பீச்சி அதனுடைய வீரியத்தன்மை வெளிப்படுமோ இதுபோன்றுதான் கோளாக இருக்கக்கூடிய நிலைகள் நட்சத்திரங்களாக மாறும் பொழுது இந்த அடிப்படையை தான் இயக்கங்கள் வருகின்றது. இதைதான் ஞானிகளும் இதுபோன்று தங்கள் வாழ்க்கையில் வந்த இருள் சூழற்சியும் இதுபோன்ற உணர்வுகளை அவள் முறியடித்து தங்கள் உணர்வுகள் அனைத்துமே இதுபோன்ற நட்சத்திரங்கள் எப்படி சுயேட்சையாக அது வீரியம் கொண்ட நிலைகளாக அது பேரொழியாக மாற்றி அவருடைய வல்லமைகளை அது வளர்த்து பிற மண்டலங்கள் என்று சொல்லுகின்றமே மற்ற எந்த சூரிய குடும்பமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய கடுமையான விஷத்தன்மையாக இருந்தாலும் அது தன்னுடைய சுழற்சி வேகத்தால் தன்னுடைய கதிரியக்க சக்திகள் அதை வீழ்த்தி இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து அதை எப்படி அது மாற்றி அமைக்கின்றதோ இதுபோன்றுதான் அந்த சப்த ரிஷி என்று சொல்லக்கூடியது ஏழாவது. ஆக இந்த வாழ்க்கையில் வந்த எதுவாக இருந்தாலும் அதை ஒடுக்கி அது ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றவர்கள் அதனால் ஏழு என்று அது காட்டப்பட்டு, ஏனென்றால் ஏழு என்றால் ஏழு ரிஷிகள் அல்ல, இது போன்று ஒளியின் தன்மை பெற்றவர்களைத்தான் இங்கே சப்த ரிஷிகள் என்று சொல்வது. ஆக அந்த சப்த ரிஷிகளுடைய அருள் சக்தி நாம் இந்த வாழ்க்கையில் பெற கற்றுக்கொண்டால் பழகிக்கொண்டால் ஒரு மனிதன் நமக்கு அளிக்க வேண்டும் என்று நம்மை நோக்கி வருகின்றான். அந்த உணர்வுகளை நாம் எடுத்துக்கொள்ளாதபடி அந்த மகரிஷியின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும், அந்த சப்த ரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று, எவன் நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று, நமக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று, நம்மை அழிக்க வேண்டும் என்று அவன் செயல்படுத்துகின்றனோ அந்த உணர்வு, அது செயல்படாத வண்ணம், அந்த இயக்கம் நமக்குள் விளையாத வண்ணம், அது நம்மை தாக்காத வண்ணம், அறிஞானிகள் முறை நாம் இதை எடுத்தமென்றால், இதை குருச்சேத்திர போராக இந்த உயிரிலே அது இயக்க சக்தியாக மாற்றினமென்றால், இந்த நுண்ணிய அலைகள் இயக்கப்பட்டு அவனுடைய எதிர்மறையான உணர்வுகள் இங்கே செயலிழக்கப்படுகின்றது. ஆக இந்த போரிலே வென்று விடுகின்றோம். இதுதான் ஆறாவது நிலை, ஏழாவது ஒளியாக மாற்றியது என்று சப்த ரிஷி என்று காட்டினார். அதே போன்று இந்த ஒளியின் தன்மையாக மாற்றினாலும் கூட அடுத்து எட்டாவது நிலை. எட்டாவது என்றால் எந்த திசையிலிருந்து வரக்கூடிய அந்த தீமைகளோ விஷத்தன்மைகளோ எதுவாக இருந்தாலும் அது தனக்குள் புகாத வண்ணம், முதலில் சொன்ன மாதிரி அந்த கோளாக இருப்பது அது நட்சத்திரமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து அதனுடைய வளர்ச்சியிலே அது சூரியனாக மாறும் பொழுது இந்த பிரபஞ்சத்தையே இதில் வரக்கூடிய எத்தகைய விஷத்தின் தன்மைகளையும் அது ஒடுக்கி வெப்பம் காந்தம் என்று எப்படி ஒளி சுடராக மாற்றுகின்றதோ அந்த அடிப்படையில் விண்ணிலே அந்த மகரிஷிகள் ஞானிகள் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது போன்று நாமும் இந்த வாழ்க்கையிலேயே இந்த நஞ்சுகளை முறியடித்து தீமைகளை முறியடித்து தன் உயிரான்மாவை ஒளியாக மாற்றி அந்த அடிப்படையிலே நாம் பின் செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆறாவது நிலையை ஏழாவது மாற்றி எட்டாவதாக எத்திசையிலும் வரக்கூடிய நிலைகளை நாம் மாற்றி அமைக்கக்கூடிய வளர்ச்சிக்கு நாம் வர வேண்டும் என்று சாஸ்திரங்களும் புராணங்களிலும் நமக்கு இது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அதை நமது குருநாத தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இந்த மனித வாழ்க்கையில் நஞ்சினை வென்று உணர்வு ஒளியாக மாற்றி அந்த கூட்டமைப்பில் நாம் சென்றோம் என்றால் அவர்கள் சப்தரிஷி மல்லம் துருவ நட்சத்திரமாக ஆனது கொண்டு நாமும் நட்சத்திரமாக மாற முடியும். ஆனால் இதுபோன்ற வழித்தொடர் இல்லாதபடி இந்த உணர்வுகளை நாம் பழகாதபடி சகஜ வாழ்க்கையினுடைய ஈர்ப்பில் நாம் சிக்கிவிட்டோம் என்றால் ஒரு மனிதன் நமக்கு தொல்லை கொடுக்கின்றான், அது குடும்பத்திலோ அதாவது நம் வீட்டுக்கு எதிரிலோ அல்லது தொழில் நிமித்தமோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ அல்லது ரோட்டிலோ இதுபோன்று ஒருவன் நமக்கு தொல்லை கொடுக்கின்றான், துன்பம் கொடுக்கின்றான், பாவி 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 என்று அவனுடைய நினைவுகளை நமக்குள் அதிகமாகி இந்த வாழ்க்கையில் எல்லை கடந்து நாம் சென்று முடிவிலே யார் நமக்கு துன்பம் கொடுத்தானோ, யார் நமக்கு இடைஞ்சல் செய்தானோ, யார் நம்முடைய வாழ்க்கை கெடுத்தான் என்று இந்த அடிப்படையில் நாம் இதை அதிகமாக நமக்குள் இந்த எண்ணங்கள் அதிகமாகிவிட்டால் இந்த உடல் விட்டு செல்லும் அந்த நேரத்தில் இந்த உயிரான்மாவிலே இந்த எண்ணமே மிஞ்சி இருக்கும். அது யாரை குறிவைத்து எல்லையாக வைத்து நம்முடைய வாழ்க்கை கடைசி நிமிட உணர்வு அனைத்துமே வீரியமாக சேர்ந்ததோ இந்த உடலை விட்டு சென்ற பின் யாரை பழி தீர்க்க வேண்டும், யாரை இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பினோமோ அந்த உடலுக்குள் சென்று பழி தீர்க்கும் உணர்வாக அந்த உடலையும் வீழ்த்தக்கூடிய உணர்வாகத்தான் இந்த உயிராத்மா அங்கே போய் செயல்படுத்த முடியும். அல்லது அவர்கள் முதலிலே உடலை விட்டு பெரிய நேர்கிறார் என்றால் நாம் இதே நினைவு கொண்டு ஈர்க்கப்பட போகும்போது அவர்களுடைய ஆன்மா நமக்குள் வந்துவிடும். அது நாம் அவரோட உடலுக்குள் சென்றாலும் சரி அல்லது அவருடைய ஆன்மா நமக்குள் வந்தாலும் சரி இந்த உடலை கடைசியிலேப்பட்ட துயரமோ வேதனையோ நோயோ இதைத்தான் இங்கே உருவாக்க முடியும். ஆனால் உருவானாலும் இது மீண்டும் இன்னொரு கருவுக்குள் சென்று மனிதனாக உருப்பெறக்கூடிய தகுதியும் வளர்ந்து விடுகிறது. அது அந்த விஷத்தன்மைகள் அதிகமாகி மனித நல்லாக பிறவிக்குத்தான் நாம் செல்ல வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் பாசத்தால் பண்பால் நம் குழந்தைகள் மீதோ அல்லது கணவன் மனைவியோ அல்லது கூட பிறந்தவர்களோ அல்லது சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ இப்படி எத்தனையோ பேருடன் நாம் ஒவ்வொருவரிடம் நாம் சந்தர்ப்பவசத்தால் குடும்பத்திலோ மற்ற நிலையிலோ ஒருவருக்கொரு பழகினாலும் மற்றவர்கள் ஆதரிக்கவில்லை ஆனால் நம்முடைய நண்பர் தான் ஆதரித்தான் அல்லது தன்னுடைய சகோதரர் தான் ஆதரித்தான் அல்லது தன்னுடைய குழந்தை தான் இப்படி என்று யார் மீது மற்றவருடைய நினைவுகள் எல்லாம் குறைந்து யார் நமக்கு உதவி செய்தார் என்று மற்றவர்கள் விடுத்து விட்டு இவர்தான் எனக்கு எல்லா உதவிகளையும் செய்தால் என்ன நன்மைகளையும் செய்தார் இவர் மகராசன் என்று இந்த அடிப்படையில் தனித்து ஒரு உணர்வை நாம் அதிகமாக விளைய வைத்துக் கொண்டால் இந்த உடலை விட்டு செல்லும் உயிரான்மா எதுவும் யார் முதலில் உடலை விட்டு பிரிகின்றாரோ யார் உடலுடன் இருக்கின்றாரோ அந்த ஈர்ப்பிற்குள் தான் சிக்க வேண்டும். ஆக மனிதனுடைய எல்லை இது அல்ல என்றால் நாம் எதிர்மறையாக சுவாசித்தாலும் சரி அல்லது பாசத்தால் உதவி செய்தார் என்று நன்றி கடன் என்று எண்ணினாலும் சரி இப்படித்தான் இன்னொரு உடலுக்கு போக வேண்டியது. இதே போன்று இன்னொன்று பார்த்தோம் என்றால் ஒரு சில பேர் அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நிமித்தம் அவர்கள் மற்றவர்களுக்கு தெரியாதபடி அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனைகளையோ சில சிக்கலான நிலைகளோ அது தாங்க முடியாதபடி அது தோல்வி அடைந்து விட்டால் அவர் குளத்திலோ கிணற்றிலோ தூக்கிலோ அந்த உடலை பிரிக்க வேண்டும் என்று ஆன்மாவை பிரிக்க வேண்டும் என்று அவர் எத்தனை நிலைகள் கொண்டு தற்கொலை செய்து கொள்வார்கள். ஆனால் தற்கொலை செய்யப்பட போகும்போது யார் மீது அவருடைய கடைசி எண்ணம் இவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டுமே இவர்களெல்லாம் சொல்லாமல் நாம் போகின்றமே என்று இயக்க பெருமூச்சு விட்டு இதுபோன்று அவர் தற்கொலை செய்வாளே என்றால் அடுத்த கணம் இது யார் அவர் வேண்டி விரும்பி அவர் எண்ணினாரோ அவருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு இந்த மாதிரி இருந்தார் இவர் இப்படி தற்கொலை செய்திருந்தார் என்று ஆ என்று இது ஏக்கத்தால் நுகர்ந்து விட்டார் இப்படி போய்விட்டாரே என்று எண்ணினார் இந்த உடலும் அதற்குள் அந்த ஆன்மா புகுந்த பின் அவர்கள் எப்படி தற்கொலை செய்து கொண்டார்களோ அல்லது அவர்களுக்குள் எப்படி இந்த வேதனை எல்லை கடந்து இந்த உணர்வுகள் இயக்க சக்தியாக மாற்றியதோ இவர் உடலில் வந்த பின் இதையெல்லாம் இவருடைய உடல் இயக்கப்பட்டு நல்ல உடலாக இருந்தாலும் கூட அவரும் அந்த நஞ்சு தன்மையாக மாறக்கூடிய நிலை வந்து. ஏனால் ஒவ்வொரு மிருக இனங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு இரும்பாக இருந்தாலும் அதற்கு ஒரு விஷம் உண்டு, ஒரு பள்ளியாக இருந்தாலும் அதற்கு ஒரு விஷம் உண்டு, ஒரு பாம்பாக இருந்தாலும் விஷத்தன்மை உண்டு. ஆக இதையெல்லாம் கழிக்கக்கூடிய உடல் உறுப்புகளாக வளர்ச்சி அடைந்துதான் மனிதனாக வந்திருக்கின்றோம். ஆனால் மனிதனாக வளர்ந்த பின் இதுபோன்ற தொக்கியுள்ள விஷயத்தையும் கரைக்கக்கூடிய நிலையிலாக மகிழ்ச்சியில் ஞானிகள் உணர்வுகளை நாம் சுவாசித்து இந்த உடலுக்குள் அதை விளைய வைத்து நாம் அந்த பேரல் பேரலையை வளர்க்க, அதை நமக்குள் விளைய வைக்க, நம் உயிரான்மாவில் அதை சேர்க்க நாம் பழகி கொண்டால் நாம் அந்த எல்லைக்கு அங்கே செல்லலாம். இல்லை என்றால் இங்கே பண்புடன் அன்புடன் பழகினோம் என்றோ, தற்கொலை செய்வதை உணர்வோ, எதிர்மறையான உணர்வுகளோ, தொல்லை கொடுத்தான் பாவி என்றோ, இப்படியெல்லாம் நாம் மீண்டும் இன்னொரு உடலுக்கு வித்திரும் உடலை சுவாசித்தோம் என்றால் நம்ம உயிர் நம்முடைய எல்லை அதுவாகத்தான் மாற்றும். நாம் மீண்டும் அடுத்து நாம் நல்ல நிலை பெறுவது என்பது எளிதான காரியம் அல்ல. அது இன்னொரு உடலுக்குள் சென்று மனிதன் அல்லாத இன்னொரு மிருகமாகவோ விஷ ஜந்துவாக மாறிவிட்டால் இந்த மனித சரீரம் கிடைப்பது எப்போது? அதிலிருந்து நாம் விடுபட்டு மெய்ஞானியுடைய நிலைகளுக்கு செல்வது எப்போது? இதெல்லாம் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் என்பதான் குருநாதரே விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். என்றால் இதைத்தான் மகாபாரத போர் என்று வியாசகர், அவர் ஒன்றும் அறியாத மூடனாக இருந்தாலும் கூட அகஸ்தியனுடைய உணர்வை துருவ நட்சத்திரமானவர்கள் நுகர்ந்து அவர் பிற்காலத்தில் இது எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த உடலுக்குள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை உயிரிழப்பட்டபின் குருச்சேத்திர போர் என்றும் உடலுக்குள் அது இணையப்படப்போமாக மகாபாரத போராக எப்படி மாறுகிறது என்றும் அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அந்த உணர்வுகளைத்தான் குருநாதரின் எனக்கு தெளிவாக எடுத்து காட்டினார். அந்த அடிப்படையில் நான் அவருடன் தொடர்பு கொள்கிறேன் என்று குரு இதை சொல்லி இங்கே வெளிப்படுத்தக்கூடிய இந்த பேருண்மைகள் அனைத்தும் நான் பேசவில்லை, அந்த குரு உணர்வு இணைந்து வியாசருடைய உணர்வே இங்கே தெளிவாக உங்களுக்கு இந்த உபதேசமாக மெய் வழியாக கொடுத்து கொண்டு உங்களுக்கு அந்த தெளிவை காட்டிக் கொண்டிருக்கும் நிலையிலாக செயல்படுத்துகிறேன் என்று குரு அவர் நுகரக்கூடிய நிலைகளையும் அந்த வியாச பகவானுடைய உணர்வுகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்தக்கூடிய நிலையையும் குரு உணர்வோடு இணைந்து நமக்கு இது தெளிவாக அந்த ஞானிகளின் உணர்வை பெறுவதற்குண்டான அந்த தொடர்பு உள்ளக்கூடிய வழிமுறைகளில் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள்.
ஒருவன் நம்மளுக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கின்றான், ஓம் ஈஸ்வரா, அந்த மகர்ஷியின் அணுசக்தி நான் பெற வேண்டும், இது என் உடல் முழுவதும் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் அறியாத நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும். அவன் எண்ணங்கள் அவன் அறியாத இருளிலிருந்து விடுபட்டு நல்லது செய்யக்கூடிய எண்ணம் தோன்ற வேண்டும் என்று இந்த உணர்விலே எனக்குள் இந்த உணர்வின் தன்மை கொண்டு என்னை தற்காத்துக் கொள்ள இந்த நிலைகள் செய்ய வேண்டும். ஆக அவருடைய எண்ணம் எனக்குள் வருவதில்லை. நான் பலமுறை அதாவது எடுத்துக்கொண்டு இந்த உணர்வின் தன்மை எனக்குள் எடுக்கும் போது சூரியனின் காந்த சக்திகள், அது நான் வெளியிடும் மூச்சு, என் உடலிருந்து வரக்கூடிய மனம், இவை அனைத்துமே சூரியனுடைய காந்த புலன்கள் கவர்கின்றது. ஆனால் எந்த உடலிருந்து நான் பேசி இந்த உணர்வின் ஆற்றலை பேசுகின்றனோ இது கவர்ந்து அதே உணர்வை அது என்னுடைய உடல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றது. ஆக இவ்வாறு நாம் பாதுகாத்து கொண்டு வைத்துக் கொண்டது ஒரு நிமிஷம் ரூம் ஈஸ்வரா என் நிறைகள் என்ன, அந்த மகரிஷிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும், இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று இந்த உடலுக்குள் அவர் எடுத்துக்கொண்டு என்னை ஒவ்வொருத்தன் தொன்பப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றான். அந்த உணர்வின் தன்மை எனக்குள் வந்து அவனை உதைக்க வேண்டும் என்ற உணர்வுக்கு இட்டு சென்று விட்டார். அந்த உணர்வு கொண்டு அந்த சரீரத்தை தான் அழிக்க முடியும், ஆனால் அவன் உடலுக்குள் இருக்கக்கூடிய எண்ணத்தை ஒழிக்க முடியாது. அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அந்த உடலுக்கு துன்பத்தை கொடுக்கலாம், ஆனால் அந்த துன்பத்தை கொடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் சுவாசித்து அந்த உணர்வின் சக்தி என் உடலுக்குள் சேர்த்துவிட்டால் எனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அனைத்தும் இந்த துன்பத்தை ஊட்டும் நிலையில் எனக்குள் நின்று இந்த போர் முறை வந்துவிடும். இந்த கடுகடுப்பான நிலையும் வேதனையான உணர்வுகளும் வேதனை உருவாக்கும் நோய்களும் எனக்குள் வந்து விடுகின்றது. எந்த இந்த உண்மையுடைய நிலைகளை இது காட்டுவதற்குத்தான் குருச்சேத்திர போர் என்று அந்த கீதையிலே வியாசகன் இந்த கண்ணின் புலனறிவும் கண் உருவான பின் கண் உணர்வாலே எடுத்துக்கொண்ட சக்தி இந்த உடல் அமைப்பின் நிலைகள் வரும்போது நாம் எதை நினைவு கொள்கின்றோமோ அதை நம்ம செயலாக்கக்கூடிய நிலைகளுக்கு இந்த கண்ணை வழிகாட்டி அதன் வழியிலே செயல்படுகின்றது. ஆக நமக்குள் செயல்படுத்தப்பட்ட ஞானியின் மகரிஷிகள் அப்ப எவ்வாறு தீயதிகளை நீக்கி நல்ல உணர்வின் தன்மை பெற்றார்களோ அந்த உணர்வின் தன்மை நாம் நினைவில் கொள்ளும் போது அந்த நினைத்த உணர்வுகள் நாம் நினைக்கும் போதும் நமது கண்ணோ அந்த இடத்தை காட்டி அந்த உணர்வின் சக்தியை பெறச் செய்து அந்த உணர்வின் ஈர்ப்பலையாக நம்மை உருவாக்கும். இதான் குருச்சேத்திர போர் என்பது. ஆக கீதையின் மெய் உணர்வை நாம் உணர்ந்து மகான் ஞானிகள் இன்னைக்கு ராமாயணமும் மகாபாரதமும் கந்த புராணமும் இவையெல்லாம் வானையில் புவியில் அடிப்படையில், ஆக வானையில் வரும்போது அது அலைகளாக இருந்தாலும் கோள்களாக மாறி கோள்களின் நலிகள் விளை வைத்து அந்த உணர்வு நாட்டில் வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்திய கோள்கள் இருந்து அது நமது பூமி கவர்ந்து கவர்ந்து கொண்ட நிலைகள் தாவர இன சத்தை உருவாக்கி தாவர இன சத்திலிருந்து உருவானத்தின் உயிரணுக்கள் அதை கவர்ந்து அந்த உயிரணுக்கள் தனக்குள் விளைவித்து உணர்வின் எண்ணங்களாக அது இயக்கி இந்த உணர்வின் எண்ணங்களை பெருக்கி இந்த பூமியில் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தும் ஒரு உயிரினங்கள் வெளிப்படுத்திய இயக்கத்தின் சக்தி உணர்வுகள் சூரியன் காந்த கவர்கள் மீண்டும் அது கவர்ந்து இவ்வாறு மற்ற சுவாசிக்கும் உணர்வு கொண்டு ஒரு உடலை இயக்கி அது எண்ணத்தின் நிலைகள் கொண்டு மனிதனாக உருவாகி மனிதனான பின் நம் விஷத்தை மலமாக மாற்றிவிட்டு உடலை எப்படி நல்லதாக ஆச்சோ இதை போல மனித உடல் இருந்து நமக்குள் தெளிவான நிலைகளில் நாம் எப்படி விஷத்தை மலமாக மாற்றியதோ இந்த உணர்வின் சக்தியை நாம் சுவாசித்து இந்த உணர்வின் தன்மையை மீன் ஞானியின் அருள்வழியை நமக்குள் சுவாசித்து நம் உடலுக்குள் சேரும் விஷத்தை நீக்கிவிட்டு உணர்வின் ஒளியை ஒளியாக நீக்கி நமக்குள் ஒளி சரீரம் பெறும் நிலைதான் சப்தரிசி. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சப்தரிஷின் ஏழு ரிஷிகள் உருவாக்கியிருப்போம், அது வல்ல சப்தரிஷி. ஆறாவது அறிவு, ஏழாவது நிலை ஒளி. இப்போ ஒருவன் என்னை அடிக்க வேண்டும் என்று எண்ணும் போது ஈஸ்வரா என்று எண்ணி அந்த மகரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த மகரிஷியின் அருசக்தி என் உடலுக்குள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அப்போ அவரை அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் உணர்வலைகள் எனக்கு உள் சென்று எனக்குள் தீவு செய்யாத நிலையில் இங்கே அந்த போரிலே வென்று விடுகின்றது குருச்சேத்திரப்பொருள். ஆக வென்ற பின் எனக்கும் ஞானியின் அருசக்தி எனக்குள் பெறுகின்றது. ஆக இதுவே மகரிஷியின் அருசக்தி நான் பெற வேண்டும், என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும், என் செயல் எல்லாம் புனிதம் பெற வேண்டும், நான் பார்ப்பதெல்லாம் நல்லதா இருக்க வேண்டும், நான் பார்ப்போருக்கெல்லாம் நல்ல நிலைகள் பெற வேண்டும், என்னை பார்ப்பவருக்கு நல்ல மனம் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை பாய்த்துவிட்டு நமக்குள் யார் எதை செய்தார்களோ அவர்கள் அறியாத நிலைகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் நல்லதை செய்யக்கூடிய ஒரு உணர்வுகள் அங்கே தோன்ற வேண்டும் என்ற உணர்வினை நீங்கள் நாம் பெருக்கி வைத்து விட்டால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தத்தியை மகரிஷின் அளந்து சூரியனின் காந்த பல நரிவுகள் அது தனக்குள் கவர்ந்து தனக்குள் பாதுகாப்பு வளையத்தை கூட்டும். ஆக தனக்குள் அந்த பாதுகாப்பு வளையத்தை கூட்டி அந்த உணர்வின் தன்மை நவீண்டும் சுவாசித்து இந்த உணர்வின் நிலைகள் எனக்குள் இணைத்து ஒளியான நிலைகள் எனக்குள்ளாகி என் சொல்லுக்குள் இனிமையாகி செயலின் தன்மை அதுவே ஆகி அதனின் உணர்வு கொண்டு எட்டாவது நிலையாக விளைந்து இந்த விளைந்த நிலைகள் என் உயிருடன் இணையப்படும் போதுதான் இங்கே நாம் எப்படி விஷத்தை மலமாக மாற்றக்கூடிய திறன் பெற்றதோ இந்த உயிராத்மா வெளியிலே சென்ற பின் விண்ணிலிருந்து வரக்கூடிய விஷத்தின் ஆற்றலை இந்த ஒளியின் ஆற்றல் கொண்டு அந்த உணர்வினை மாய்த்து இந்த உணர்வின் சக்தியை அது பெருக்க செய்கின்றது. ஒரு கோளாக இருந்த நிலை தான் சுழலும் வேகத்தில் காந்தத்தின் சக்தி அதிகமாக தனக்குள் கவர்ந்து தன் நடுமயமான நிறைகள் அது உருவாகி தான் எடுத்துக்கொண்ட வெப்ப அலைகள் அதிகமாகி பாறையும் கற்களும் அது உருகி அந்த உருகிய ஆவிகள் மீண்டும் படர்ந்து அந்த மீண்டும் தன் சுழற்சியின் தன்மை அதிகமாகி தனக்குள் ஆற்றமிக்க சக்திகள் இப்ப நாம் ஒரு தண்ணியை கொதிக்க வைத்தால் எவ்வளவு வேகமாக பீச்சு எதிர்கின்றதோ இதை போல உலோகத்தின் தன்மை வேக வைக்கும் போது அதனின் தணல் எவ்வாறு வீசுகின்றதோ இதை போல ஒரு நட்சத்திர ஒரு கோள் அதிகமான தான் சுழற்சியின் வேகத்தில் இந்த வெப்பத்தின் தன்மை தனக்குள் கோடிவிட்டால் இந்த உணர்வின் சக்தியை அதிகமான நிலைகள் வீசி அந்த வீசிய நிலைகள் கொண்டுதான் பேரண்டத்தில் வரக்கூடிய விஷத்தின் ஆற்றலை அது ஒடுக்கி அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் அது சேர்த்து உணர்வின் ஆற்றல் மிக்க சக்தியாக தன் உணர்வுக்குள் சேர்த்துக் கொள்கின்றது. அவ்வாறு சேர்த்துக் கொண்ட அந்த சக்திதான் சூரியனாக தோன்றி இன்று விஷத்தின் கோள்கள் எது வந்தாலும் அது நட்சத்திரங்கள் அனைத்தும் விண்ணிலிருந்து பேரண்டத்திலிருந்து வரக்கூடிய நட்சத்திரம் அந்த விஷத்தன்மைகளை மாய்த்துவிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த நல்ல நிலைகளை அனுப்புகின்றது. இதை போலதான் நம் உடலின் தன்மை ஏழாவது அறிவை எட்டாவதாக நமக்குள் அது விளைவிக்கும் போது இந்த உணர்வின் சக்தி தம் எட்டாவதாக விளைந்து நட்சத்திரமாக உயிரின் தன்மை அந்த கோளுடன் இணையாது இந்த உணர்வின் ஆற்றலை பிரிக்கும் உணர்வின் ஆக்கச்சக்தியான இந்த உயிராத்மாக விளைந்து இந்த உடலை ஒட்டி சென்ற பின் நட்சத்திரங்கள் எப்படி பேரண்டத்திலிருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மைகளை மாற்றி அதே மாறி மாறி அப்படியே வந்ததுதான் சூரியன். இதே போல நாம் இந்த உடலை விட்டு உயிராத்மா வெளியிலே சென்ற பின் வெளியில வரும் நச்சுத்தன்மைகள் எதுவா இருந்தாலும் அந்த நச்சுத்தன்மைகளை மாய்த்துவிட்டு தன் உடல் சக்தி ஆற்றல் மிக்கதாக அது வளரும். யாக இதை போலதான் இந்த உணர்வு சக்தி நாம் வளரச் செய்யக்கூடிய சக்தி விஷத்தை தனக்குள் அணுகவிடாதபடி பார்த்துவிடும். இப்ப நாம் சாதாரணமாக நாம் எந்தெந்த குணத்தின் தன்மை நாம் வளர்த்துக் கொள்கின்றோமோ இப்போ உயிரினங்களிலே எடுத்துக்கொண்டால் எறும்புக்கு உடல் விஷம், ஆக பாம்புக்கு ஒரு விதமான விஷம், யானைகளுக்கு ஒரு விதமான விஷம். இந்த விஷத்தின் ஆற்றல் தனக்குள் அதிகமாக பெறும்போது அது வலிவின் தன்மை அதிகமாகின்றது. ஆக இதை போல அதனுடைய குணம் ஒன்று. இதை போல நாம் எந்த குணத்தை அதிகமாக முன்னணியிலே வளர்த்துக் கொள்கின்றமோ, இந்த குணத்தின் அடிப்படையில் நாம் சாகும் போது நாம் இந்த உடலை விட்டு சென்ற பின் நான் ஒருவனுடன் எதிரியாக இருந்து எனக்கு இப்படி செய்தான் பாவி 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 என்று அவன் நினைவு கொண்டால், நான் இறந்த பின் இந்த மனித உடலுக்குள் சென்று நான் எப்படி அவனை பழி தீர்க்க வேண்டும் என்று எண்ணினோ அந்த உணர்வின் தன்மை அங்கு பழி தீர்க்க அங்கு சென்றுவிடும். அதே மாதிரி பாசத்தின் நிலைகள் கொண்டு நான் வளர்ந்தாலும் எனக்கு ஒரு உதவி செய்தால், அந்த உணர்வை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய நினைவை வந்தால், எல்லோரும் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை, இந்த மனிதன் எனக்கு நல்ல உதவி செய்தான் என்ற இந்த ஏக்க அலைகளை அதை எண்ணி அந்த உணர்வின் தன்மை அங்கு எண்ணப்படும் போது, நான் இறந்த பின் எனக்கு பாசமாக உதவி செய்த உடலுக்குள் சென்று என் உடல் இருந்த வேதனையெல்லாம் அந்த உருவாக்கி அவனையும் வியாதியாக்கி நோயாக்கிவிடுவேன். அதன் பாசத்தினால் அவன் எண்ணக்கூடியவன் இதைதான் காண முடியும். ஆனால் மீண்டும் நாம் மனிதனாக பிறப்புதலை இந்த விஷத்தின் ஆற்றல் இங்கு அதிகமாக கூட்டி அந்த விஷத்தின் தன்மையை கூடிவிடுகின்றது. இதை போன்ற நிலைதான் அடிக்கடி ஏற்படும் இந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சியிலிருந்து நாம் இதே பக்தியின் நிலையில் இருக்கின்றோம். எந்த தெய்வ பக்தியை நாம் எண்ணி ஏங்கி இருக்கின்றோமோ அதே பக்தி பரவசப்பட்ட ஒரு மனிதன் பக்தியின் ஏக்கலையில் அவன் இருப்பேன். ஆனால் அந்த பக்தி பரவசப்பட்ட இந்த ஆத்மா அதே உடலில் புகுந்து அங்கு அருளாடை செய்கின்றது. இதை போன்ற வீட்டிலே துன்பமும் துயரம் கொண்டு அந்த வேதனை தாழாது ஏதோ கிணத்துள்ள குட்டையிலோ விழுந்து விட்டால், அந்த உணர்வின் இயக்கம் கொண்டு தன் இயக்கத்தின் நிலைகள் கொண்டு மரணமடைந்தால், அதே போல ஒரு மனிதன் இதே போல ஏக்கலைகளை கூட்டுவானே, ஆனால் இந்த உணர்வுகள் ஈர்க்கப்பட்டு அந்த ஆத்மா இந்த உடலுக்குள் வந்து இதை போலே அந்த உடலை மாய்த்து விடுகின்றது. ஆனால் மனிதனானவர்கள் தான் ஒரு மனித உடலுக்குள் சென்று மனிதனா பிறக்கக்கூடிய தகுதி இழக்க செய்கின்றன. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீள விட வேண்டாம். இப்ப நாம் குருச்சேத்திர போர் என்று நாம் சொல்வது போல இந்த மனிதன் ஒருவன் தான் இதை எண்ண முடியும். ஈஸ்வரா என்று எண்ணி இந்த மிகுதி சுடராக எண்ணிய அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தியை நாம் கொண்டு அதை நாம் சுவாசித்து நம் உடலில் வரக்கூடிய இந்த உணவுகளை மெய்யுடிகளை நாம் அடிக்கடி சேர்த்து நம் மனித வாழ்க்கையில் வரக்கூடிய இதை அனைத்துமே அதை நாம் எப்படி குழம்பு வைக்கும்போது காரம் பிடிப்பு இவைகளை நாம் சுவைமிக்கதாக ஆக்குகின்றோமோ, யார் எதை நம்மை திட்டினாலும், யார் எவர் எதை நம்மளுக்கு எளிநிலையான நிலைகளை பேசினாலும், இந்த உணர்வுகள் அவர்கள் வழியிலே நம்மை இயக்காதபடி அது நமக்குள் கட்டுப்பட்டு இந்த உணர்வின் நம் சொல்லுக்குள் பெரிய ஒரு நன்மை செய்யும். நம் சொல்லுகள் பிற துன்பத்தை உருவாக்கும் எண்ணங்கள் வந்தாலும் நம் பேச்சும் மூச்சும் அந்த துன்பத்தை உருவாக்கும் அந்த முறையினுடைய நிலைகள் அங்கே நிகழ்ந்துவிடும். இதுதான் குருச்சேத்திர போர் என்று. ஆக இதை போல நம்முடைய எண்ணலைகள் பிறருடைய துன்பத்தை போக்க உதவ வேண்டும் என்ற இந்த நிலைதான் கீதா உபதேசத்தின் தெளிவான நிலைகள் கொண்டு அன்று உருவாக்கி சொன்னார்கள். அன்று வியாசகன் ஒரு கண்ணின் சிறப்பும் அவன் மனிதனுக்குள் எடுத்துக்கொண்டிருந்த உணர்வின் இயக்கங்கள் அது எவ்வாறு இயங்கியது. இப்போது பேசுவது நான் அல்ல, வியாசகன் எடுத்த அந்த உணர்வின் நிலையில் அவர் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை அவருக்குள் சேர்ப்பித்த இந்த நிலையைதான் அன்று குருநாதர் எனக்குள் காட்டி அந்த உணர்வுடன் தொடர் சொல்லும் போது அவர் அறிந்துணர்ந்து அவர் உடலுக்குள் விளைவித்த அந்த உணர்வின் தன்மையை அவருடன் இணையப்படும் போது அந்த உணர்வலைகளை இப்போது பேசுகின்றது.
குருநாதர் இந்த உபதேசத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மகான்கள் அவர்கள் வெளிப்படுத்திய உயர்ந்த கருத்துக்கள் மக்களை நல்வழிப்படுத்த, மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த அறியாது இயக்கக்கூடிய தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று வெளிப்படுத்திய நிலைகளும், ஒருவருக்கொருவர் மதித்து நடக்கக்கூடிய செயல்களையும் உயர்ந்த பண்புகளையும் தான் அந்தந்த காலங்களில் இந்த பேருண்மைகளை உணர்ந்தவர்கள் மக்களுக்கு நல்வழி காட்டி உயர்ந்த உணர்வுகளை பெறும்படி செய்தார்கள். ஆனாலும் அவர் வெளிப்படுத்தி ஒருவருக்கொருவர் மதித்து நடக்க வேண்டும், அப்படி மதித்து நடக்கும் செயலை தெய்வத்தின் செயல் என்றும் தெய்வத்தின் பண்பு என்றும் அவர் வெளிப்படுத்தி அந்த உண்மைகளை உணர்த்தி சென்றாலும் அதை அதற்கு பின் வந்த நிலைகள் அரசர்கள் என்று ஆளக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு அரசனுக்கு 4 மகன் இருக்கிறான் என்றால் அந்த 4 மகன்களுமே அந்த தந்தை அவருடைய முதிர்ந்த நிலையில் அரசுக்கு நாங்களும் தகுதி உள்ளவர்கள் என்று 4 பேருமே இந்த போட்டி போடும் நிலைகள் வரப்பட போகும்போதுதான் அங்கே பிரிவு நிலைகள் ஏற்படுகின்றது. மகான்கள் கொடுத்த பேருண்மைகள் அங்கே மாற்றப்பட்டு மறைக்கப்பட்டு மறைந்திடும் செயலாக யார் வலுக்கொண்டனோ அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வருவதும், தன்னுடைய வலிமையை காட்டுவதற்கு தன் இனம் என்ற நிலையில் தன் பக்கம் மக்களை இணைத்துக் கொண்டு என்னுடன் நீங்கள் அரவணைத்து என்னுடன் சேர்ந்து பணியாற்றினால், வேலை செய்தால், எனக்கு கீழ் நீங்கள் இந்த உணர்வுகளை செயல்படுத்தினால் உங்களுக்கு இந்த சலுகை எல்லாம் கிடைக்கும் என்று இன்று இன்றைய அரசியல்வாதிகள் எப்படி செயல்படுத்துகின்றார்களோ இது போன்றுதான் அக்காலங்களில் அவர்கள் செயல்படுத்தி இப்படி அதற்கு கீழ் அவர்கள் உருவாக்கிய சட்ட திட்டங்களையும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் மதங்கள் என்று ஞானிகள் கொடுத்ததை பின்வந்தவர்கள் பிரித்து விட்டார்கள். ஆனால் அந்த மதங்களிலே உயர்ந்த உணர்வுகள் மக்களை ஒன்று சேர்க்கும் நிலைகளாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் இப்படி அந்த மதங்களும் இனங்கள் என்ற நிலையில் மீண்டும் மீண்டும் இதனுடைய பிரிவுகள் சுகத்திற்காகவும் சுகபோகத்திற்காகவும் தானே ஆள வேண்டும் என்ற அந்த அதிகாரத்தினுடைய செயல்கள் தானும் அதுபோன்று அரசாள வேண்டும் என்ற ஒவ்வொருவரும் நினைக்கப்பட போகும்போது ஞானிகள் கொடுத்த நிலைகளையே முழுமையாக மாற்றி அமைத்து அந்த தெய்வத்தின் செயல் என்ன என்பதையே அறிய முடியாதபடி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை அறியாது இயக்கக்கூடிய தீமையிலிருந்து விடுபட வேண்டும். அந்த விடுபட வேண்டும் என்றால் எந்த உணர்வை நாம் சுவாசிக்க வேண்டும், எதை வளர்க்க வேண்டும் என்று காட்டப்பட்ட தீமையிலிருந்து விடுபட செய்யும் உயர்ந்த உணர்வுகளே மறைந்து போய், அதாவது சரணாகதி தத்துவம் என்று தெய்வத்தை வணங்கினால் தெய்வத்திற்கு வேண்டிய அந்த அதற்கு வேண்டிய நைவேத்தியங்களோ மற்ற நிலைகளோ அங்கு தெய்வத்திற்கு கொடுத்து விட்டால் அந்த தெய்வம் செய்யும் என்று ஞானிகள் கொடுத்த நிலைகளை அவர்கள் அதை அனைத்துமே மக்களை அடிமைப்படுத்திக் கொள்ளும் நிலையாக, அதே சமயத்தில் மக்களையும் அடிமை கொண்ட நிலைகளாக தெய்வத்தை அங்கே பணிந்து சரணமடைந்து வணங்கினால் எல்லாம் கிடைக்கும் என்று இப்படிப்பட்ட உணர்வுகளை மாற்றியமைத்துவிட்டால் என்பதைத்தான் குரு இதிலே மதங்கள் தோன்றிய நிலைகளும் மதங்களுக்குள் இனங்கள் தோன்றிய நிலைகளும் அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அக்காலங்களில் மகான்கள் கூறிய தத்துவங்கள் சாஸ்திரங்கள் உருவாக்கி கொடுத்த மனிதனுக்குள் அறியாது சேர்ந்த தீமையிலிருந்து விடுபடக்கூடிய அந்த பேருண்மைகள் அனைத்தும் மனிதன் வின் செல்ல வேண்டிய முறைகள் அனைத்தும் மறைந்தே போய்விட்டது. ஆக மறையதுக்கு உண்டான காரணங்களை இதிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள்.
அஞ்ஞான வாழ்க்கையே வாழ்கின்றோம். மதம் என்ற இனம் என்ற மொழி என்ற நிலைகளில் இனம் மதம் என்ற நிலைகளில் அந்தந்த மதம் காட்டும் வழியே கரு என்ற நிலைகளில் அதன் வழியே நாம் வாழ்கின்றோம். ஆக ஒவ்வொரு மதத்திலும் அருஞ்ஞானிகள் காட்டிய அறவழிகளை இன்று உள்ளோர் அதை கடைபிடிப்பதில்லை. மதத்தின் குருக்கள் நல்வழிப்படுத்த மக்களை நல்வழிப்படுத்த எத்தனையோ வகையான உபாயங்களை சொல்லி மனிதனுக்கு மனிதன் மதித்து எவ்வாறு நடப்பதென்றும் மனிதனுக்கு மனிதன் எவ்வாறு இறக்க உணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் மனிதனின் பண்புகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற நிலைகளை அனைத்து மதங்களுமே நல்வழியும் நல்நிலைகளும் தான் போதித்துள்ளது. ஆக ஒவ்வொரு மதத்திற்கும் அவர் அவர்கள் மதம் என்று வருவதை இயற்கை ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த பகுதி மக்களை சீர்படுத்தும் வழியில் அப்பகுதியில் உள்ள தவறிலிருந்து மனிதன் நல்வழி பெற வேண்டும் என்றேதான் அவ்வழியில்தான் மதங்கள் உருவானது. ஆக மதங்கள் என்றது பின் பிரித்துக் கொண்டது. ஞானிகள் மக்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் அறியாமல் இருவிலிருந்து நீங்க வேண்டும், பொருளறிந்து செயல்படும் தன்மை வேண்டும், மனிதனுக்கு மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்றும் எண்ணங்களில் மதித்து நடக்கும் எண்ணம் எதுவோ அறிவே ஆண்டவன் அருள், அறிவே ஆண்டவன் செயல், அறிவே இறைவன் செயல் என்ற நிலைகளில் ஒவ்வொரு மதத்திற்கும் தோன்றிய ஞானிகள் அதை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று வரும்போது அதை ஆட்சி புரியும் காலங்களில் அரசர்கள் அவர்களுடைய சுயநலங்களுக்கு திசை திருப்பும் போது ஞானிகள் உணர்வுகள் அனைத்தும் நீக்கப்படுகின்றன. ஞானிகளின் அந்த அருண் ஞானிகளின் மகான்களின் பெயர்களை சொல்லிதான் மதங்கள் வளர்கின்றது, ஆனால் அவர்களின் ஞானங்களை வளர்ப்பதோ மக்களின் பண்புகளை கொண்டு வருவதோ இல்லாத நிலைகள் இருக்கின்றது. ஆகவே உயர்ந்த குணங்களே நம்மை ஆள வேண்டும், அந்த உயர்ந்த குணங்களே நமக்குள் வளர்க்க வேண்டும் என்பதுதான் மகான்களின் நல்லது. ஆக மகான்கள் என்றால் நாம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும், நமக்குள் அறியாத வரக்கூடிய இருளை அகற்ற வேண்டும். அதற்குண்டான உபாயமும் நம்மை அறியாத இயக்கம் உணர்வுகளும் மனிதன் எவ்வாறு மீள வேண்டும் என்பதனைத்தான் ஒவ்வொரு மகான்களும் தோன்றி அவ்வப்போது அக்காலங்களில் நடக்கும் தீமைகளிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்று தோன்றிய மனிதர்கள்தான் இந்த நிலையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இப்படி தோன்றியவர்கள். அவர்கள் காட்டிய நல்வழிகள் வர வர அரசர்களின் வழிகளின் அரச மக்கள் கூட கூட, ஆனால் அரசனின் மகன்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி சட்டங்களாகி அரசை கூறுபோடும் நிலைகளுக்கு வரும்போது பகைமை உணர்வுகள் அங்கே தோன்றுகின்றது. மகான்களின் நிலைகள் அனைத்தும் அங்கே அடிபட்டு விடுகின்றது. ஆக ஒரு அரசனுக்கு நான்கு மகன்கள் இருந்தால் அது நான்கு மகனும் தலைமகனே ஆட்சி புரிய வேண்டும் என்றால் அவனுக்கு நான் எவ்வாறு வேலை செய்வதென்றும் நானும் அரசன் மகன்தானே என்ற நிலைகளில் இப்படி காழ்ப்புணர்வுகள் தோன்றப்பட்டு அதன் வழியில் மதத்துக்குள் ஜனங்கள் என்ற நிலைகள் பிரிக்கப்பட்டு, ஆக ஒரு அரசனின் மகனே ஒருவருக்கு ஒரு போர் தொடரும்போது அந்த அரசன் மகானின் உணர்வை எடுத்து மகானின் செயலாக்கங்களாக வளர வேண்டும் என்று எண்ணினாலும், ஆக பின் வந்த மக்கள் தன் சுயநலங்களுக்கு அந்த அரசன் மக்கள் பிரிக்கப்பட்டார்கள். ஆக மகான்களுடைய மனிதன் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்கிறதே இவன் சுயநலங்களுக்கு அங்கே பிரிக்கப்படுகின்றது, வெறுப்புணர்வுகள் தோன்றுகின்றது, இந்த உணர்வுகளே அலைகளாக படர்கின்றது. இப்படி அரசர்கள் பல கூறாக பிரிந்து செல்லப்படும் போது ஒருவரை ஒருவர் அடைக்க ஆட்சி புரியும் தன்மைதான் வந்ததே தவிர ஒருவருக்கொரு உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற மகான்கள் கூட்டிய நிலைகள் அனைத்தும் அழிந்துவிட்டது. ஆக மகான்கள் கூட்டியதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறியாது இயக்கக்கூடிய சக்திகளிலிருந்து மீள வேண்டும் என்றுதான் அவருடைய தான் கண்ட உண்மையும் உண்மையின் இயக்கங்கள் எப்படி இயங்குகிறதென்றும் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் அரசன் இதை எப்படி வழி நடத்த வேண்டும் என்ற நிலைகளில் அந்த அவர்கள் கூறி வந்த நிலைகள் அனைத்தும் காலப்போக்கில் மறைந்து இப்போது அரசன் என்ற நிலையில் போர் முறைகளை தொடுக்கப்பட்டு அந்த அரசனை தாக்கும் நிலையில் அந்த நாட்டு மக்களை அழித்திடும் நிலையே வருகின்றது. இப்படி ஒருவருக்கொருவர் பகமுணர் ஒன்று ஒருவரை ஒருவர் மாற்றிடும் நிலை வரப்படும் போது அப்ப தன் அரசன் தன் மதத்தின் தன்மைகளை மக்களை சேர்த்துக் கொண்டால் இது வலுவரும் என்ற நிலையில் அங்கே உருவருகின்றது. போர் முறைகள் அங்கே சென்ற பின் என் இனத்தில் சேர்ந்தால் உனக்கு வரி குறையும், உனக்கு சலுகைகள் கிடைக்கும் என்ற முறைப்படுத்தி ஆக மக்களை தனக்குள் சேர்த்து உலகை நிலைகளும் இப்படி பெருக்கம் எடுத்ததுதான் மதங்கள் பெருகியதும். ஆனால் மதங்கள் பெருகினாலும் மதத்திற்குள் இனங்கள் அதிகமாக பிரிக்கப்பட்டு ஓர் மதத்துக்குள்ளும் ஒருவருக்கொருவர் இவன் ஆண்டவனுக்கு துரோகம் செய்கிறான், இவன் ஆண்டவனுக்கு துரோகம் செய்கிறான் என்ற இந்த உணர்வுகள் தான் பெருத்தது. நம்மை அறியாமல் இயக்கும் சக்தியிலிருந்து மீட்ட வேண்டும் என்ற நிலைகள் காலத்தால் மறைந்துவிட்டது. ஒவ்வொரு ஞானிகளும் அவ்வப்போது இந்த உடலின் நிலைகள் எவ்வாறு இயங்குகின்றது, இதிலிருந்து மனிதன் எப்படி நாம் மீள வேண்டும் என்ற நிலைத்தான் ஒவ்வொரு மகான்களும் தனக்குள் எடுத்து கூறியுள்ளார்கள்.